بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال أيضا وقالوا حسبنا الله ونعم الوكيل عن ابن عمر رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماسا وتروه بتانا رواه الترمذي هذا حديث حسن أو كما قال صلى الله عليه وسلم سرو புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தார் இப்னு ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூஅத் தாபிஈன்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கிறேன், தக்வாவை கொண்டு நசீஹத்தும் செய்கிறேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தில் நிலைமைகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே செல்வதை கண்கூடாக நானும் நீங்களும் கண்டுகொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமைகள் இன்று இருந்த நிலைமை நாளை அல்ல, நாளை இருப்பது மறுநாள் அல்ல, நாளுக்கு நாள் நிலைமைகள் மாறிக்கொண்டே செல்கின்றது. இன்று ஒரு ஆட்சி இருக்கும், நாளை ஒரு ஆட்சி இன்னொருவருடைய கையில் சென்று விடுவதை நாம் பார்க்கின்றோம். சென்ற காலங்களில் இருந்த ஆட்சி அதிகாரம் அவைகள் மாறி இந்த காலங்களில் இன்னும் ஒரு ஆட்சி நடைபெறுவதை கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நாளுக்கு நாள் நிலைமைகள் மாறிக்கொண்டே செல்லலாம். இந்த நிலைமைகளை மாற்றுபவன் யார்? முஸ்லீம்களாகிய நானும் நீங்களும் ஒரு விடயத்தை நன்றாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஆட்சி யாராக இருந்தாலும் சரி, அதை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், அந்த ஆட்சியை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வார்கள் என்றாலும் முஸ்லீம்களாகிய நாம் நம்முடைய அமல்களை மறந்துவிடக் கூடாது. நாம் நினைக்க கூடாது நம்முடைய இந்த ஓட்டுகளின் காரணமாக இவைகளின் மூலமாகத்தான் நிலைமைகள் மாறுகின்றது, நம்முடைய வாக்குகளின் மூலமாகத்தான் இன்றைய காலத்தில் சிறந்த ஆட்சி கெட்ட ஆட்சியை முடிவு செய்கிறான் என்பதை நாம் நினைத்து வாழக்கூடாது. ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பியவர் ரசூலை ரசூலாக ஏற்றவருடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், இந்த ஆட்சி அதிகாரத்தை, இந்த ஆட்சியாளரை நியமிக்க கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அந்நியர்களை விடுவோம். குறிப்பாக முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அத்தவக்குல் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும். அல்லாமா இக்பால் என்று நினைக்கின்றேன், அவர் கூறும்போது கூறுகின்றார், ஹுக்மரான் பதல்னே சே நஹீ, அமால் பதல்னே சே ஹாலாத் பதல்தே ஹே. ஆட்சி அதிகாரங்கள், பட்டம் பதவிகள், இவைகள் மாறுவதன் மூலமாக நிலைமைகள் மாறுவதில்லை. அமால் பதல்னே சே ஹாலாத் பதல்தே ஹே, நம்முடைய அமால்கள் மாறுவதன் மூலமாகத்தான் நிலைமைகள் மாறும். நம்முடைய அமல்கள் சாலிஹானதாக, ரப்புக்கு விருப்பமானதாக, அவருடைய தூதருக்கு வழிபட்ட நிலைமையில் இருந்தால் நிலைமைகளை மாற்றுபவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். கண்ணியமானவர்களே பாருங்கள், நம்முடைய அமல்களை, நம்முடைய அமல்கள் சரியாக சீராக இருந்தால் நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி தருவான். சூரா நூஹில் அல்லாஹ் தஆலா சில விடயங்களை குறிப்பிடுகின்றான். உங்களுக்கு வறட்சி ஏற்பட்டிருக்கிறதா? இந்த வறட்சியை போக்க வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கின்றான், குழந்தை பாக்கியம் இல்லையா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். உங்களுடைய விவசாய நிலங்கள், உங்களுடைய வியாபாரங்கள் நாளுக்கு நாள் மோசமான நிலையில் செல்கிறதா, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அங்கேயும் அல்லாஹ் எதை தொட்டு காட்டுகின்றான் என்றால், உங்களுடைய அமால்கள் சரியாக இருக்க வேண்டும். சரியாக இருந்தால் நிலைமைகள் சரியாக மாற்றப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமானவர்களே, மூமின்களாகிய நாம், அல்லாஹ்வை ரசூலை ஏற்றவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலில் அல்லாஹ்வை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து வாழுங்கள். சஹாபாக்கள் எதை சாதித்தார்களோ நானும் நீங்களும் அவைகளை சாதிக்க முடியும். ஆட்சியாளர்கள் மாறலாம், அதிகாரிகள் மாறலாம், இவைகளுக்கு பின்னால் செல்வதன் மூலமாக இந்த உலகத்தில் எதுவும் நடைபெற மாட்டாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கின்றான், ஃபதவக்கல் அலல்லாஹ், இன்ன அல்லாஹ யுஹிப்புல் முதவக்கிலீன். நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் நம்புங்கள், இந்த நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்புதாரி அல்லாஹ்வாக இருக்கின்றான். நாங்கள் நம்பிக்கை வைப்பதாக இருந்தால் ஆட்சி அதிகாரங்களையோ, பட்டம் பதவிகளையோ, படித்தவர்களையோ, செல்வந்தர்கள் மீதோ, இவைகளின் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டோம். படைத்த ரப்பின் மீது தான் நாங்கள் நம்பிக்கை வைப்போம். எங்களுக்கு சிறந்த ஒரு பொறுப்புதாரி யார் என்றால் அல்லாஹ்வாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் மாத்திரம்தான் எனக்கு போதுமானவன், அல்லாஹ்வை தவிர யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, ரப்புடைய உதவியை தான், அவனுடைய கிருபையை தான், அவருடைய ரஹ்மத்தை தான், அவருடைய அருளை தான் நான் நம்பி வாழ்கின்றேன் என்று நினைத்து வாழுங்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதை புரிய வைத்தார்கள், விளங்கப்படுத்தினார்கள். ஒரு பறவையை உதாரணம் வைத்து சொன்னார்கள். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ பறவைகள் பறந்து கொண்டே செல்கின்றது. காலையில் சில பறவைகள் தன்னுடைய கூட்டில் இருந்து அவைகளுடைய ரிஸ்கை தேடி செல்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜரத் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸக்கும் கமா யர்ஸுகு தைர் தஃது ஹிமாதன் வ தரூஹு பிதானா. சொன்னார்கள், லவ் அன்னக்கும், நீங்கள் அனைவரும், லவ் அன்னக்கும் தத்வக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, இந்த பறவைகள் எப்படி அல்லாஹ்வின் மீது தவக்குல், நம்பிக்கை வைத்து அவைகள் வாழுகின்றதோ, இதே போன்று நீங்கள் படைத்த ரப்பை நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால், உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் الْجِبَالِ لَرَزَتَكُمْ كَمَا يَرْزُقُ الطَّيْرُ تَغْدُو خِمَاسًا وَتَرُوحُ بِتَانًا. அந்த பறவைகள் வெறும் வயிற்றுடன் காலையில் தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே செல்கிறது, மாலையில் வயிறு நிரம்பிய நிலைமையில் தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகிறது. இதே போன்று அல்லாஹ் அவனுடைய ஹசானாவில் இருந்து நீங்கள் நினைக்காத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய காலம் இருக்கிறதே மிக பயங்கரமான ஒரு காலம். இந்த காலத்தில் முஸ்லிம்கள் நம்முடைய அமல்களை மறந்துவிடக் கூடாது, படைச்ச ரப்புடையுடன் இருக்கக்கூடிய தொடர்பை மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு நிலைமை மாறிவிட்டால் முஸ்லிம்கள் தங்களையே முஸ்லிம் என்று கூட மறந்து விடுகிறார்கள். அதை அவர்கள் முஸ்லீமுடைய மான மரியாதை, முஸ்லீமுக்கு என்று ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை கூட அவர்கள் மறந்து வாழ்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்களுக்கு நிலைமைகள் மாறி மாறி வந்தது. அந்த சஹாபாக்கள் நிலைமைகள் மாறும் போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சில உபதேசங்களை அல்லாஹ் செய்திருக்கின்றான். இதை அல்லாஹ் குர்ஆனில் சூரா அன்ஃபாலில் சொல்லும் போது சொல்லுகின்றான், சஹாபாக்கள் மக்காவில் மிக கஷ்டப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இந்த வரலாறுகள், இந்த ஹிஸ்டரிகளை எல்லாம் நானும் நீங்களும் படித்திருக்கின்றோம். ஆரம்ப காலகட்டம் மக்காவுடைய காலம் மிகவும் மோசமான காலம். சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். நிம்மதியற்ற நிலைமையில் சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு அவர்கள் பழைய நிலைமை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, மதீனாவில் நீங்கள் நிம்மதியாக வாழ்கின்றீர்கள், உங்களுடைய வியாபாரம் அழகாக நடைபெறுகிறது, சஹாபாக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அவருடைய பெண்கள் எல்லாம் அழகான முறையில் வெளியே நிம்மதியாக செல்கிறார்கள். இவைகளை, இந்த மாதிரி நிலைமைகள் நடக்கும் பொழுது அல்லாஹு தஆலா பழைய நிலைமையை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான். நீங்கள் பழைய நிலைமையை மறந்துவிடக் கூடாது. உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம், உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, இவைகளை நீங்கள் மறந்து வாழக்கூடாது. நீங்கள் பழைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆரம்பத்தில் ஏழையாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக மாஷா அல்லாஹ் செல்வந்தர்களாக மாறுவார்கள். படிப்பில் குறைந்தவர்களாக இருப்பார்கள், பெரும் பெரும் பட்டதாரிகளாக மாறுவார்கள். ஆனால் அதன் பிறகு அந்த பட்டத்தையோ, அந்த ஆட்சியையோ, அந்த அதிகாரத்தையோ, அந்த செல்வத்தையோ வைத்து அவர்கள் பழைய நிலைமையை மறந்து விடுவார்கள், பழைய நிலைமையை மறந்து விடுவார்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், முஸ்தல்ஹபூன ஃபில் அர்ள், நீங்கள் நினைத்து பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், பழைய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தது, மக்காவுடைய காலம், ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகின்றான், இது அன்தும் கலீலுன் முஸ்தல்ஹபூன ஃபில் அர்ள், நீங்கள் குறைவானவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் சொற்பமானவர்களாக இருந்தீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் பலஹீனர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு சக்தி இருக்கவில்லை, உங்களுக்கு பவர் இருக்கவில்லை. நீங்கள் பூமியில் பலஹீனர்களாக இருந்தீர்கள், குறைவானவர்களாக இருந்தீர்கள். ஐயத ஹத்தபகுமுன்னாஸ், நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள், உங்களை சூழ்ந்து விடுவார்களோ, உங்களுக்கு அநியாயம் செய்து விடுவார்களோ, உங்களுக்கு ஏதாவது அவர்களின் மூலமாக துன்பங்கள் துயரங்கள் வந்து விடுமோ என்று பயந்த நிலைமையில், அச்சமான நிலைமையில் நீங்கள் வாழ்ந்தீர்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த அச்சமான நிலைமையில் இருந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அவனுடைய குதிர சக்தி வல்லமையின் மூலமாக நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி தந்தான், உங்களுக்கு உதவியும் செய்தான், உபகாரமும் செய்தான், உங்களுக்கு அழகான நல்ல ரிஸ்க்குகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்தான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி
கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் நாம் பழைய நிலைமைகளை மறந்து வாழாமல் பழைய நிலைமைகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக மாறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபிகளில் மிக முக்கியமான சஹாபிகளில் ஒருவர் தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், சொன்னார்கள், இதா ரலியல்லாஹு அன் கௌமின், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருடைய அமல்களை, அவருடைய இபாதத்துக்களை, அவருடைய நல்ல காரியங்களை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டால் வல்லா அம்ரஹும் கியாரஹும், அவர்களில் சிறந்த ஆட்சியாளரை, நல்ல அதிகாரிகளை, நல்ல பொறுப்புதாரிகளை, நல்ல நிர்வாகிகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நியமிப்பான். வைலா சஹிதல்லாஹ் அலா கௌமின், ஒரு கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா கோபித்துக் கொண்டால் அவருடைய அமால்கள் கெட்டதாக மாறி அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தால் வல்லா அம்ரஹும் ஷிராரஹும், அவர்களின் மோசமான ஆட்சியாளரை அல்லாஹ் நியமிப்பான். இமாம் குர்திபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை தெளிவுபடுத்திவிட்டு தன்னுடைய கிதாபில் அதை எழுதிவிட்டு அவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். என்ன குர்ஆனுடைய வசனம்? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை, உங்களுக்கு வரக்கூடிய சோதனை, உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள், இது யாரின் மூலமாக வருகிறது? இவைகளுக்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள். என்றாலும் வயஃபு அன் கதீர், அல்லாஹ் அதிகமானவைகளை அல்லாஹ் மன்னித்து மறைத்து விடுகின்றான். கண்ணியமானவர்களே, நிலைமைகள் மாறி மாறி வரலாம். இன்று இருக்கக்கூடியவர் நாளை இருக்க மாட்டார், நாளை இருப்பவர் மறுநாள் இருக்க மாட்டார். என்றாலும் முஸ்லிம்களாகிய நாம் படைத்த ரப்பை மாத்திரம்தான் நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம். படைத்தவருடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நாம் படைப்பினங்களுடன் தொடர்புள்ளவர்களாக மாறியதன் காரணமாகத்தான் இன்று முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பாருங்கள். சஹாபாக்கள் இந்த உலகம் சாதிக்காத, இந்த உலகத்தால் சாதிக்க முடியாத விடயங்களை சஹாபாக்கள் அவருடைய யக்கீன் மூலமாக, அவருடைய நம்பிக்கையின் மூலமாக, அவருடைய தவக்குலின் மூலமாக இந்த உலகத்தில் சாதித்து காண்பித்தார்கள், சாதித்து காண்பித்தார்கள். எப்பொழுது நாம் இந்த ஆட்சியாளரை, அதிகாரிகளை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டதாரிகளை நியமிக்கக்கூடிய அந்த மகா ஆட்சியாளரை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, அவனை யார் நம்பி வாழ்வார்களோ, இந்த உலகமே நம்முடைய கண்ணுக்கு முன்னால், நமக்கு முன்னால் கைகட்டி நின்ற வரலாறுகள், சரித்திரங்கள் எத்தனையோ இந்த கிதாபுகளை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சஹாபாக்களுடைய ஆட்சி காலம், ஹஜ்ரத் முஆவியாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை இமாம் ஜஹாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய சியர் அலாமின் நுபுலாவிலும், அதே போன்று அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய அல் காமில் என்ற நூலிலும், அதே போல அல்லாமா இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய தாரீஹு தபரியில இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். மிக ஆச்சரியமான சம்பவம், நீண்ட சம்பவம், நேரம் போதாது, சுருக்கமாக சொல்கின்றேன். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். ஆட்சி அதிகாரத்தையோ, பட்டம் பதவியையோ, செல்வந்தர்களையோ, அதே போல சீமான்களையோ, இவைகளை சஹாபாக்கள் நம்பி வாழவில்லை. சஹாபாக்கள் இவைகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ரப்பை நம்பினார்கள். நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். உலகமே அவர்களுக்கு முன்னால் வந்து கைகட்டி நின்ற வரலாறுகள் எத்தனையோ இருக்கிறது. ஹஜ்ரத் முஆவியாவுடைய ஆட்சி காலம் மிஸ்ர்ல இருந்து ஹஜ்ரத் உக்பா இப்னு நாஃபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடன் கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களை ஒன்று சேர்த்து நார்த் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதிக்கு ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உக்பா இப்னு நாஃபிர் ரலியல்லாஹு அவர்களை அமீராக நியமித்து அந்த காட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஹஜ்ரத் உக்பா இப்னு நாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருக்கு வழிபட்டார்கள். வழிபட்டு அந்த படையை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். மிஸ்ர்ல இருந்து நார்த் ஆப்பிரிக்காவின் பக்கம் ஹஜ்ரத் உக்பா இப்னு நாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10,000 சஹாபாக்களுடன் சென்றார்கள். அவர்கள் சென்று அடையும் பொழுது மாலை நேரமாக இருந்தது. மாலை நேரம் இரவு அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சஹாபாக்கள் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. மிகப்பெரிய காடாக அந்த கேர்வானுடைய பகுதி இருந்தது. தாரிக்குடைய வரலாறுகள் இதை நமக்கு சொல்லித் தருகிறது. அதாவது உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்தில் 18 சஹாபாக்களை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு ஒரு மசூரா செய்தார்கள். சொன்னார்கள், உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த காடு பயங்கரமான ஒரு காடு, மிகப்பெரிய விஷ ஜந்துக்களும் ஐவாய் மிருகங்களும் இந்த காட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடன் இருந்த 18 சஹாபாக்களையும் ஒரு இடத்தில் உட்கார வைத்து ஒரு கல்லின் மீது ஹஜ்ரத் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறினார்கள். ஏறி ஒரே ஒரு ஏலான் தான் செய்தார்கள், ஒரே ஒரு அறிவிப்பு தான் செய்தார்கள். சொன்னார்கள், முதலாவது, யஅய்யது ஹஸ்ஸிபா வல் ஹஷரத், ஏ ஊர்வன வஸ்துக்களே, விஷஜந்துக்களே, ஐவாய் மிருகங்களே. சொன்னார்கள், நஹ்னு அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க யாரு தெரியுமா? நபி அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களாக நாங்க இருக்கின்றோம். சொல்லிட்டு சொன்னார்கள், இந்த இடத்தில் இருந்து நீங்கள் அனைவரும் சென்று விடுங்கள், நாங்கள் இன்றைய இரவு இந்த இடத்தில் தங்க வேண்டும், எனவே நீங்கள் இந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள். கமன் வஜது நாவு பாது, அதன் பிறகு யாரு சரி எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் மாட்டிக்கொண்டால் அவர்களை கொலை செய்து விடுவோம், வெட்டி துண்டாக மாற்றி விடுவோம் என்பதாக இந்த ஏளான செய்தார்கள். அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், அந்த காட்டில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு ஐவாய் மிருகங்களும் தன்னுடைய குட்டிகளை வாயில் கவ்விக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது. உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், தாரிக்குடைய வரலாறு ஆசிரியர்கள், இதுவரைக்கும் அந்த இடத்தில் எந்த ஒரு விஷஜந்துக்களோ ஐவாய் மிருகங்களோ இதுவரைக்கும் இல்லை. அந்த இடத்தில் தான் ஜாமியா உக்பா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதையும் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை படிப்பித்து தருகிறது? ஆட்சியாளர்களை நியமிக்கக்கூடிய, அதிகாரியை நியமிக்கக்கூடிய மகா வல்லவனை நம்பிக்கை கொண்டார்கள். இந்த உலகமே அவர்களுக்கு பயந்து நடுங்கி அந்த இடத்தை காலியாக்கி அவர்களுக்கு தங்கும் தங்கக்கூடிய வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்தது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் படைத்த ரப்பை நாம் நம்பிக்கை வைத்தால் மாளிகை எங்களின் பக்கம் அப்படியே வந்து சேர்ந்துவிடும். இன்று மஸ்ஜிதுக்குள்ளாக இருக்கிறார்கள், இபாதத்தாளியாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய எண்ணமோ மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்து மாளிகையை ஆதரவு வைக்கிறார்கள். மஸ்ஜிதுக்குள்ளால் இருப்பதோ ஆனால் அவர்களுடைய யோசனை, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய உதிப்போ மாடா மாளிகை பெரிய செல்வந்தராக மாற வேண்டும், பெரிய ஆட்சியாளராக மாற வேண்டும், பெரிய அதிகாரியாக மாற வேண்டும், பெரும் பெரும் பட்டதாரியாக மாற வேண்டும், ஆனால் மஸ்ஜிதுக்குள்ளால் இருக்கிறார்கள். முன்னைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள், அரச தர்பாரில் இருந்தவர்கள் வியாபாரிகளை பார்த்து, அதுவும் சாதாரண மக்களை பார்த்து, அவருடைய இபாதத்துக்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த சரித்திரம் எத்தனையோ இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம், கலீபா ஹாரூன் ரஷீத் அவருடைய பேரன் மஹ்மூன் ரஷீத், இவருடைய மகன் அலி இப்னு மஹ்மூன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், பக்தாதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஆட்சி நடைபெறுகிறது. ஒரு நாள் இந்த அலி இப்னு மஹ்மூன் தன்னுடைய அரசு சபையில் இருந்து முன்பகுதிக்கு வந்து பார்க்கிறார். இந்த பக்தாத் நகரம் அழகான முறையில் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. சந்தோஷப்படுகிறார், என்னுடைய ஆட்சியின் கீழால், என்னுடைய அதிகாரத்தின் கீழால் இந்த பக்தாத் மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக இன்று காட்சி அளிப்பதை பார்த்து அந்த அலி இப்னு மஹ்மூன் சந்தோஷம் அடைகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டாமையின் மீது இவருடைய பார்வை படுகிறது. அந்த நாட்டாமை எப்படி இருப்பார்? பஜாரில் வேலை செய்யக்கூடிய நாட்டாமையுடைய உடம்பு எப்படி இருக்கும்? அவருடைய போர்வை எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அனைவரும் பஜாரில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய பார்வையில் நாட்டாமையை நாம் சாதாரணமாக கணக்கெடுக்கின்றோம். அலி இப்னு மாமூன் பார்க்கிறார், அந்த நாட்டாமையுடைய முகம் பிரகாசமானதாக இருக்கிறது, ஆனால் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். துஹாவுடைய நேரம் வருகிறது, பஜிலா நபி பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அலி இப்னு மாமூன் பார்த்துக் கொண்டிருக்கிறார், இந்த நாட்டாமை என்ன செய்தார், துஹாவுடைய நேரத்தில் அந்த தஜிலா நதிக்கு சென்று அப்படியே போய் உழு செய்து வந்து துஹாவுடைய தொழுகையையும் தொழுகிறார். பிறகு வேலை செய்கிறார். இதை அலி இப்னு மாமூன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். பல நாட்களாக நீண்ட சம்பவம் ஷேக் தந்தாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய கிதாபில் மிகப்பெரிய ரசனையாக ருசியாக இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். அல் விதாயா வ நிஹாயாவிலும் இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான முறையில் சம்பவத்தை பதிச்சிருக்கிறார்கள். லுஹருடைய நேரம் அதான் சொல்லப்படுகிறது. இந்த நாட்டாமை லுஹருக்கு தொழுகைக்காக வேண்டி செல்கிறார். மாலை நேரம் ரெண்டு ரொட்டியை வாங்கிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார். இதை கவனித்து அலி இப்னு மாமூன் ஆச்சரியம் அடைந்தார். தன்னுடைய அரசு சபையில் இருந்த மந்திரிகளை கூப்பிட்டு சொன்னார், இந்த நாட்டாமையை பல நாட்களாக நான் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றேன். அவருடைய செயலோ என்னை ஆச்சரியத்தில் ஏற்படுத்துகிறது. அவருடைய முகம் மிகவும் பிரகாசமானதாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இவரை என்னுடைய தர்பாருக்கு கூட்டிட்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி அனுப்பினார். என்றாலும் ஒரு நிபந்தனையிட்டார், அந்த நாட்டாமையை கூப்பிடும் பொழுதோ அதட்டக்கூடாது, கண்ணியமான முறையில் நம்முடைய தர்பாருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். மந்திரிகள் செல்கிறார்கள். அந்த நாட்டாமையை போய் அவரிடம் சென்று சொன்னார்கள், இன்றைய நாள் அலி இப்னு மாமூன் உங்களை தன்னுடைய தர்பாருக்கு வர சொன்னார். நாட்டாமை என்ன சொல்லியிருப்பார், இன்று ரமலானுடைய மாதம் வருகிறது, ஹஜ்ஜுடைய மாதம் வருகிறது, ஒரு ஹாஜியார் ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு ஏழையை கூப்பிட்டா எப்படி சந்தோஷம் அடைவாரு, இல்லாட்டி ஒரு அதிகாரி ஆட்சியாளர் மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர் ஒரு மனிதரை கூப்பிட்டு அனுப்புகிறார், எப்படி சந்தோஷம் அடைவோம். தெரியாட்டியும் சொல்லுவோம், பாத்தீங்களா எங்கட பேரு தெரியாட்டியும் கூப்பிடுறாரு. எங்களை தெரியாட்டியும் என்ன தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாரு, பெருமை பாராட்டுவோம். நாட்டாம கேட்டாரு, அரச சபைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அரசனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம். தலையை தடாவினார்கள். கண்ணியமான முறையில் உங்களை கூப்பிடுகிறார். உடனே அந்த நாட்டாமை அரச சபைக்கு வருகிறார். வரும் பொழுது ஒரு ஆச்சரியமான துவாவை ஓதினார். அது ஏழைகளுக்கு அல்லாஹு தஆலா ஏழை பணக்காரன் இல்லாமல் அல்லாஹு தஆலா பொதுவாக எல்லாருக்கும் வைத்திருக்கிறான். அது என்ன துவா சொன்னார்கள் அந்த நாட்டாமை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மூன்று தடவை எனக்கு போதுமானவன் அல்லாஹ், எனக்கு பொறுப்புதாரி அல்லாஹ். இந்த துவாவை ஓதிவிட்டு தான் தர்பாருக்குள் நுழைந்தார். அரச சபையே அதிர ஆரம்பித்தது. அலி இப்னு மாமூன் சமீபத்தில் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, துன்பங்கள் இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அலி இப்னு மாமூனை பார்த்து அந்த நாட்டாமை சொன்னார், பிரச்சனையா, சிக்கல்களா, துன்பமா, துயரமா, இவைகள் பாவிகளுடைய வீட்டுக்குள்ளால் தான் இருக்கும், இவைகள் அனைத்தும் என்னுடைய வீட்டுக்குள்ளால் இல்லை என்பதாக சொன்னார். நீண்ட ஒரு பேட்டி கண்டார். சுருக்கமாக ஓரிரு விடயங்களை சொல்லி இந்த குத்துபாவை முடிக்கின்றேன். கண்ணியமானவர்களே, பிறகு கேட்டார், பல நாட்களாக உங்களை நான் அவதானித்துக் கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் மாலையில் ரெண்டு ரொட்டி உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து செல்கின்றீர். இந்த ரொட்டி யாருக்காக வேண்டி கொண்டு செல்கின்றீர். அந்த நாட்டாமை சொன்னார், என்னுடைய தாய் கண் தெரியாத ஒரு குருடி, ஒவ்வொரு நாளும் படைத்த ரப்புக்காக வேண்டி என்னுடைய தாய் நோன்பு நோக்கின்றாள். அவளுடைய இஃப்தாருக்காக வேண்டித்தான் இந்த ரொட்டியை நான் கொண்டு செல்கின்றேன். அதே போன்று இரண்டாவது ரொட்டி யாருக்கு என்றால், என்னுடைய சகோதரி அவள் சப்பானியாக இருக்கின்றாள், ஊனமுள்ளவளாக வீட்டில் சென்றால் அந்த சகோதரியும் ஒவ்வொரு நாளும் படைத்த ரப்புக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறார்கள். இவர்களுடைய உடம்பில் இவருடைய உறுப்பில் குறைகளை கொடுத்த அல்லாவை மறக்காமல் நம்பிக்கையோடு அவனை திருப்திப்படுத்திய நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாவை மறக்கவில்லை, அல்லாஹ் போதுமானவன் என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இஷ்டாருக்குத்தான் இந்த ரெண்டு ரொட்டியையும் கொண்டு செல்கின்றேன் என்பதாக அலி இப்னு மாமூனிடம் இந்த நாட்டாமை சொன்னார். இதை கேட்ட அலி இப்னு மாமூன் ஆச்சரியமடைந்தார், அதிசயப்பட்டார். தாரீஃபுடைய வரலாறு ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பின்னால் ஒரு காலத்தில் அரச சபைக்கு பொறுப்பாக இருந்த அலி இப்னு மாமூன் தன்னுடைய ஆடம்பரத்தை விட்டுவிட்டு வெளியே சென்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி படைச்ச ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழியாக உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, நாம் எப்பொழுதும் மாளிகையை ஆசை வைப்போமோ அந்த மாளிகை சோதனையாக மாறும். எப்பொழுது நாம் படைத்த ரப்பை ஆசை வைப்போமோ மாளிகை நம்மின் பக்கம் மீண்டு வரும், நம்மின் நமக்கு முன்னால் கைகட்டி நிற்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹு தஆலா ஒரு சுமூகமான காலத்தை ஆக்கி தர வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடம் கையெந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், வெற்றி தோல்வி மனிதனுக்குத்தான் வரும். இன்று ஒரு மனிதர் வெற்றி பெறுவார், நாளை ஒரு மனிதர் தோல்வி அடைவார். இதனால் முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கௌரவத்தை கண்ணியத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நேற்று வெற்றி பெற்றவர் இன்று தோல்வி அடைந்திருப்பார். ஒரு கிரவுண்டில் ஒரு மேட்ச் நடைபெறுகிறது, அதில் ரெண்டு பேரும் வெற்றி பெற மாட்டார்கள். ஒருவர் தோல்வி அடைவார், இன்னொருவர் வெற்றி பெறுவார். ஆனால் இன்னும் ஒரு தடவை அவர்களுக்கு போட்டி நடைபெறும், அதில் அவர் முன்னே காலங்களில் வெற்றி பெற்றவர் வெற்றி பெற மாட்டார். இது இயல்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களாகிய நாம் அந்நியவர்களை விடுவோம். தோல்வியுற்றிருப்பார்கள், அவர்கள் கவலையில் இருப்பார்கள். என்றாலும் முஸ்லீம்கள் என்ற உணர்வுடன் நாம் அடுத்தவர்களை மதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று முஸ்லீம்களுக்கு நடைபெறுகின்ற சோதனைகளை பார்க்கும் பொழுது என்னவென்றால், ஒருவரை கேவலப்படுத்த எப்படி எப்படியெல்லாம் ஒன்று சேர முடியுமோ அப்படியெல்லாம் ஒன்று சேர எத்தனையோ பேர் நின்று நிற்கிறார்கள். ஆனால் இது ஒரு கெட்ட, மகா கெட்ட பழக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, படச்சிறப்பை நம்பிக்கை வையுங்கள். முஸ்லீம்களுடைய மானம் மரியாதையை பாதுகாருங்கள். அல்லாஹ் உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பான். இதுக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகள் எத்தனையோ இருக்கிறது. எத்தனையோ வரலாறுகளை சொல்ல நேரம் போதாது. சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள், ஆனால் தோல்வியடைந்தவர்களை கேவலப்படுத்தவில்லை. அவர்களை கண்ணியமாக அவர்கள் அரவணைத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உங்களுடைய சகோதரனுக்கு ஏதாவது துன்பம் ஏதாவது துயரம் ஏற்பட்டால் அவைகளை பார்த்து சந்தோஷம் அடையாதீர்கள், அவைகளை பார்த்து நீங்கள் குதூகலமாக மார்பு தட்டாதீர்கள். இன்று அவனுக்கு சோதனை வந்தது, இதனால் நீங்கள் குதூகலமாக சந்தோஷமாக நீங்கள் அல்லோல கல்லோலப்பட்டு அவர்களை கேவலப்படுத்த நினைத்தால் அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான், உங்களை சோதிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதில் தான் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கின்றான். முஸ்லீம்கள் அனைவரும் பிளவுபடாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து முஸ்லீம்களுடைய மான மரியாதையை பாதுகாத்து அழகான முறையில் படைத்த ரப்புடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினால் சஹாபாக்கள் சாதித்த அந்த வரலாறுகள் எப்படி நமக்கு சொல்லித் தருகிறதோ அதே சாதனைகளை நானும் நீங்களும் சாதிக்க முடியும் என்பதை மறந்துவிடாமல் படைத்த ரப்பின் பக்கம் முன்னோக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் பொழுது யா அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளரை நமக்கு நியமிப்பாயாக. அந்த ஆட்சியாளரின் மூலமாக நம்முடைய முஸ்லீம்களுடைய மான மரியாதைகள், முஸ்லீம்களுடைய கண்ணியம் கௌரவங்கள் இவைகள் அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளரை நமக்கு தந்தருவாயாக. ஆட்சியாளருடைய உள்ளங்கள் உனக்குத்தான் தெரியும் யா அல்லாஹ், அவைகளுக்கு பொறுப்புதாரி நீயாக இருக்கின்றாய் யா அல்லாஹ். எனவே அவர்களுடைய உள்ளங்களின் இரக்கத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் போட்டு விடுவாயாக. முஸ்லிம்களை ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. இங்கு இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அனைவருடைய இபாதத்துக்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. இந்த இடத்தில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய நோய்களை அப்படியே குணப்படுத்தி அவர்களுக்கு பரிசுத்தமான ஷிஃபாவை வழங்கி விடுவாயாக. நம்முடைய பரம்பரையை உனக்கு மாற்றம் செய்யாத, உனக்கு வழிபடக்கூடிய நல்ல கடமைகளை கட்டுப்பாடுகளை செய்யக்கூடிய நம்முடைய பரம்பரையாக ஆக்கி அருள்வாயாக. இந்த ஊரில் யா அல்லாஹ் அதிகமான உலமாக்களையும் ஆபில்களையும் தீன்தாரிகளையும் உருவாக்குவாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக, தனவந்தர்களை ஏற்றுக் கொள்வாயாக, ஏழைகளை பொருந்திக் கொள்வாயாக. அனைவருடைய அனைத்து அமால்களும் உனக்கு பொருத்தமான அமால்களாக அதை நீ ஏற்றுக் கொள்வாயாக. நம்முடைய குற்றங்களை குறைகளை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய பரம்பரையில் எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்களில் கபராளிகளாக வாழ்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை எல்லாம் பிரகாசமானதாக ஆக்கி அருள்வாயாக. அவருடைய தவறுகளின் காரணமாக அவர்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக. எனவே யா அல்லாஹ், நம்முடைய கடைசி முடிவையும் உனக்கு பொருத்தமானதாக சிறந்ததாக உன்னுடைய பொருத்தத்துடன் உன்னிடம் வந்து சேர்வதற்கு அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்